الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل لا يعلم من في السماوات والأرض الغيب إلا الله وما يشعرون أيان يبعثون.
صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காத்து வரும் மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழடைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சர்தாரே ஆலம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கையை பின்பற்றிய, பின்பற்றுகின்ற, பின்பற்றவிருக்கின்ற அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் அல்லாஹுடைய மாளிகைக்கு சமூகம் தந்து இஅதிகாபுடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க கணவான்களே, சகோதரர்களே, என்னை படைத்த இறைவன் உலக வாழ்க்கையில் இவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ, படித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, அப்படியான விடயங்களை எடுத்து நடக்குமாறும், எவற்றை விட்டு விலகி நடக்குமாறு எம்மை தடுத்திருக்கிறானோ, தடை செய்திருக்கிறானோ, விலக்கி இருக்கிறானோ, அப்படியான விடயங்களை வாழ்க்கையிலே சம்பூர்ணமாக தவிர்த்து நடந்து கொள்வதோடு அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும், குறிப்பாக தன்னன் தனிமையாக இருக்கின்ற போது அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுமாறும், அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். இன்றைய குத்துபாவிலே மறுமை நாளின் அடையாளங்கள் எனும் எம்முடைய தொடர்ச்சியான தலையங்கத்தின் கீழ் ஆறாவது பகுதியை இன்ஷா அல்லாஹ் உங்களோடு சிறிது நேரம் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். கண்ணியமானவர்களே, இதுவரைக்கும் மறுமை நாளுடைய அடையாளங்கள் 62 அடையாளங்களை நாம் 5 ஹுதுபாக்களின் ஊடாக கவனித்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இறுதியாக 5வது ஹுதுபாவிலே 58வது அடையாளம் தொடக்கம் 62வது அடையாளம் வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். அவற்றை இறுதியாக நாம் நிகழ்த்திய குத்துபாவிலே சொன்ன அடையாளங்களை மிகச் சுருக்கமாக நினைவுபடுத்திவிட்டு இன்ஷா அல்லாஹ் விடயத்துக்கு வரலாம் நினைக்கின்றேன். அதற்கு முன் மறுமை நாள் பற்றி ஒரு சிந்தனை நாம் எமக்கு மத்தியிலே ஏற்படுத்தி நாம் இதனை பார்ப்போம். மறுமை என்பது நிச்சயம் நடக்கக்கூடியது. இன்னும் மறுமை நாள் நிச்சயமாக நடந்தே தீரும். குர்ஆன் ஹதீஸ் சட்ட தெளிவாக இருக்கிறது. எனவே எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு விடயம். அதை நானும் நீங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மறுமை நாளுடைய அறிவு அது எப்பொழுது நிகழும் என்பது படைத்த அந்த அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அந்த அறிவை அல்லாஹ் கொடுக்கவில்லை. எந்த ஒரு நபியாக இருக்கலாம், ரசூலாக இருக்கலாம், மலக்காக இருக்கலாம், யாருக்கும் இந்த அறிவை அல்லாஹ் கொடுத்தது கிடையாது. அந்த அறிவு அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஆனால் இந்த மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் உலகத்தில் என்னென்ன நடைபெறும் என்பதை அறிவிக்கக்கூடிய அந்த அந்த நிலைப்பாட்டை, அந்த அறிவை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். எனவே நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹ்யின் மூலமாக மறுமை நாள் நடைபெறுவதற்கு முன்னால் உலகத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை எல்லாம் அழகாக கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் மறுமை நாளின் அடையாளங்களை நாம் பார்த்து வருகிறோம். எனவே மறுமை நம்புவது ஈமானின் ஒரு அம்சமாக இருப்பது போல மறுமை நாளின் அடையாளங்கள், இவை நடைபெற்ற பின் மறுமை நாள் நிகழும் என்ற அடிப்படையில் மறுமை நாளின் அடையாளங்களை பற்றி அறிவது, விளங்குவது, நம்புவது, அதுவும் ஈமானின் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் நாம் இறுதியாக பார்த்த விடயங்கள், மறுமை நாள் நெருங்குகின்ற பொழுது உலகத்தில் பாவங்கள் அதிகரித்திருக்கும். மனிதன் பாவத்துக்கும் இயலாமைக்கும் மத்தியில் இச்சம் கொடுக்கப்படுவான். அந்த காலத்தில் ஒரு மனிதன் பாவத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான், விலகுகிறான் என்றால் அவன் ஒரு இயலாதவன் என்று கருதப்படும். யாரெல்லாம் பாவத்தில் ஈடுபடுவார்களோ, விபச்சாரத்தில் ஈடுபடுவார்களோ, இன்னொரு என்ன பாவங்களில் ஈடுபடுவார்களோ, இவர்கள் தைரியசாலிகள், பலசாலிகள் என்று கருதப்படும். அவர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஆனால் பாவத்தில் இருந்து விலகிக் கொள்பவன், தன்னை பாதுகாத்துக் கொள்பவன் ஒரு இயலாதவன், ஒன்றுக்கும் இயலாத ஒரு மனிதன் என்று இழிவாக பேசப்படும். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இப்படிப்பட்ட காலத்தில், அதாவது பாவத்தில் இருந்து விலகுவது இயலாமை என்றிருந்தாலும் இயலாமையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த விடயம் ஏற்கனவே தெளிவாக பேசப்பட்ட ஒரு விடயம். இதே போல 59வது அடையாளமாக நாம் பேசினோம், மனிதர்கள் முஸ்லீம்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அணுவணுவாக பின்பற்றுவார்கள், அணுவணுவாக அவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவார்கள். அந்த நேரத்தில் சொன்னோம், அவர்கள் உடும்பினுடைய பொந்தில் நுழைந்தாலும் அதிலும் அவர்கள் நுழைய பார்ப்பார்கள். அப்பொழுது உடும்புடைய சம்பந்தமான சில சட்டங்களையும் நாம் நினைவுபடுத்தினோம், உங்களுக்கு நினைவிருக்கலாம். கண்ணியமானவர்களே, யூத கிறிஸ்தவர்களை அணுவணுவாக அவர்களுடைய கலாச்சாரங்களை தேடி பின்பற்றும் காலம் நாம் இருக்கிற காலத்திலே நாம் அவதானிக்கின்றோம். இப்படியான நிலைமை மறுமைக்கு முன்னால் நிகழும் என்பதை நபி அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று 60வது அடையாளமாக நினைவுபடுத்தினோம், உலகத்தில் சுழிவாங்கல்களும் உருமாற்றங்களும் கல்லெறிதலும் நடைபெறும் என்று இந்த விடயத்தையும் மிக தெளிவாகவே பேசினோம். அதில் தான், அதாவது சுழிவாங்கல்கள், உருமாற்றங்கள், அதே போல கல்லெறிதல், இவைகள் சமுதாயத்திலே நடந்திருக்கிறது. மறுமை நாள் நெருங்கும் போதும் நிச்சயமாக நடக்கும். ஐலா என்ற அந்த கிராமவாசிகளுடைய சம்பவம், மீன்பிடித்த அந்த சம்பவத்தை நினைவுபடுத்தினோம். இவர்கள் உருமாற்றப்பட்டார்கள். இது நபியுடைய காலத்துக்கு முன்னால் உள்ள சமூகத்தில் நடந்தது. இறுதி காலத்திலும் நபியுடைய உம்மத்திலும் மறுமை நெருங்கும் பொழுது இவ்வாறான நிகழ்வு நடக்கும் என்பதை சொன்னார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட்டத்துக்கு கல்மாறி பொழியப்பட்டது. அப்ரஹாவுக்கு அந்த பறவைகள் கற்களை வீசி அளித்தன. எனவே கற்கள் மூலமாக வேதனை செய்யப்படுவதும் சமுதாயத்தில் நடந்திருக்கிறது, மறுமை நெருங்குகின்ற பொழுதும் நடக்கும். இப்படியான தண்டனைகள் குறிப்பாக நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சமுதாயத்தில் பாடகிகளும் இசைக்கருவிகளும் அதிகரிக்கின்ற பொழுது இப்படியான அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விடயத்தையும் நாம் ஏற்கனவே நினைவுபடுத்தி இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 61வது அடையாளமாக பேசினோம், ஒரு விதமான மழை பொழியும், மழை பொழியும், ஆனால் மழையின் மூலமாக எதிர்பார்க்கிற விடயங்கள் அங்கே நடக்காது. பூமியில் இருந்து எந்த ஒரு பயிர் பச்சைகளும் விளையாது. மழை பெய்யும், ஆனால் அந்த மழையின் மூலமாக பூமி எந்த ஒன்றையும் வெளியாக்காது. அதாவது பெரும் பஞ்சமாக இருக்கும், அவர்களுடைய பொருளாதாரங்கள் பின்னடைவாக இருக்கும், இப்படியான ஒரு நிலை உண்டாகும் என்பதையும் நினைவுபடுத்தினோம். இறுதியாக நாம் சொன்னோம், ஒரு யுத்தம் யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில் பெரும் யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் முஸ்லீம்களுக்கு சாதகமாக உலகத்தில் இருக்கிற அனைத்துமே ஆகிவிடும். எந்த அளவென்றால், பேச முடியாத கற்கள் பேசும், மரங்கள் பேசும், யூதர்களை காட்டி கொடுக்கும். கர்கத் என்ற ஒரு மரத்தை தவிர அந்த மரம் மட்டும் காட்டி கொடுக்காது. யூதர்கள் அதை நம்பிய காரணத்தினால், நபியுடைய வாக்குறுதியை நம்பிய காரணத்தினால் அதை அவர்கள் இன்றும் நட்டி வருகிறார்கள், அந்த மரத்தை. கண்ணியமானவர்களே, அதற்கு மாற்றமாக ஏனே எல்லா மரங்களும் யூதர்கள் பின்னால் ஒளித்து ஒளிந்து மறைந்து கொண்டிருப்பார்கள், அதிலே மறைந்து பாதுகாப்படைய பார்ப்பார்கள். ஆனால் மரம் பேசும், யா அப்துல்லா தஆல ஃபக்துல்ஹு ஃபக்துல்ஹு, ஏ அல்லாஹ்வின் அடியானே, யா முஸ்லிம், ஏ முஸ்லிமே, ஓடி வா, எனக்கு பின்னால் இதோ ஒரு யூதன் மறைந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய தலையை எடுத்துவிடு, அவனை கொன்றுவிடு என்று மரம் யூதனுக்கு எதிராக பேசும். இப்படியான ஒரு நிலைமையும் உண்டாகும் என்பதையும் ஏற்கனவே நாம் சென்ற, அதாவது 2 மாதங்களுக்கு முன்னால் பேசிய இந்த தொடரில் நாம் இறுதியாக பேசியது உங்களுக்கு நினைவிருக்கும். அந்த அடிப்படையிலே 63வது அடையாளமாக, இந்த குதுபாவினுடைய ஆரம்ப அடையாளமாக நாம் பார்க்க இருப்பது கஸ்ரத்து ஸிமனி பைனன்னாஸ், சகோதரர்களே, ஒரு விடயத்தை முன்னால் சொல்லிக் கொள்கிறேன். மறுமை நாளின் அடையாளங்களில் நாம் இதுவரை பேசிய அடையாளங்கள், பெரும்பான்மையான அடையாளங்கள் நடந்து முடிந்த அடையாளங்கள், இன்னும் சில அடையாளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அடையாளங்கள், அதிலே பேசப்பட்ட ஒரு சில அடையாளங்கள் தான் நடைபெற இருக்கிற அடையாளங்கள். இன்று நாம் பேசுகிற அடையாளங்களிலும் ஒரு சிலது நமது தற்கால சமகாலத்திலே இருக்கிறது. சில அடையாளங்கள் இதற்கு பிறகு பெரும்பாலும் வர இருக்கிற அடையாளங்கள் எல்லாம் இதற்கு பிறகு நடக்க இருக்கிற அடையாளங்கள் என்பதை நாம் புரிய வேண்டும். இப்பொழுது சொல்லக்கூடியது சமுதாயத்திலே இருக்கிறது. மக்களுக்கு மத்தியிலே கொழுப்பு அதிகமாகும், கொழுத்தவர்கள் அதிகமாக காணப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத், ஹைரு உம்மதி கர்னி, எனது உம்மத்தில் சிறந்தவர்கள் எனது நூற்றாண்டைச் சேர்ந்தவர்கள். நபி சொன்னார்கள், மனித சமுதாயத்திலே சிறந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். சும்மல்லதீன யலூனஹும் அதற்கு அடுத்தது அடுத்த நூற்றாண்டில் வந்தவர்கள், அதற்கு அடுத்த சிறப்புக்குரியவர்கள் அதற்கு அடுத்த நூற்றாண்டில் வந்தவர்கள். 300 நூற்றாண்டுகளை நபி சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள், சஹாபாக்களுடைய காலம், தாபிஊன்களுடைய காலம், தபாவுத் தாபிஈன்களுடைய காலம், இந்த 300 வருடங்கள் மிக சிறப்பிற்குரிய காலங்கள் என்பதை தான் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்பதை நான் சொல்கிற விடயம், சொல்லப் போகிற விடயம் இந்த ஹதீஸுடைய இறுதியில் இருக்கிறது. எனவே இந்த ஹதீஸுடைய ஆரம்பத்தையும் பார்த்துவிட்டு விடயத்துக்கு வருவோம். கண்ணியமானவர்களே, நபி சொன்னார்கள், சும்மா இன்னபாதஹும் கௌமன், இவர்களுக்கு பின்னால் இந்த 300 நூற்றாண்டுகளுக்கும் பிறகு சமுதாயம் சிலர் வருவார்கள். யஷ்ஹதுன வலா யஸ்தஷ்ஹதுன், அவர்களிடத்தில் சாட்சி சொல்லுமாறு கேட்கப்படாமலே அவர்கள் சாட்சி சொல்வார்கள். அவர்களை சாட்சிக்காக அவர்களை எடுப்பதற்கு முன்னாலே அவர்கள் முன்னாகி இவர்களுக்கு ஏதாவது எதிராக சூழ்ச்சி செய்வதற்காக வேண்டி, பொய்யான சாட்சிகளை எல்லாம் சொல்லிவிடுவதற்காக வேண்டி, சாட்சி சொல்லும்படி வேண்டிக் கொள்ளாமலே அவர்கள் பொய் சாட்சியங்களுக்காக முன்னாகுவார்கள். இன்னும் சொன்னார்கள், வயஹூனூன வலா யுத்தமனூன், அவர்கள் மாறுபாடு செய்வார்கள், நம்பிக்கை அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளப்பட மாட்டாது, நம்பிக்கையாளர்களாக நடக்க மாட்டார்கள், ஹியானா என்ற மோசடிக்காரர்களாக அவர்கள் இருப்பார்கள். இன்னும் சொன்னார்கள், வயந்துரூன வலா யூஃபூன், அவர்கள் நேர்ச்சைகளை செய்வார்கள் ஆனால் அதனை நிறைவேற்ற மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இப்படிப்பட்டவர்களுள் வயோதரு சிமன், இவர்களில் கொழுப்பு அதிகமாக இருக்கும், அப்படிப்பட்ட மக்களின் கொளுத்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நாம் இருக்கிற இந்த காலத்திலே வாழக்கூடிய மனிதர்களுடைய உடற்பருமனை நாம் சிந்தித்து பார்க்கிற போது, இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள், சஹாபாக்கள், அதற்கு பின்னால் உள்ள மக்களுடைய அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, அந்த காலத்திலே கொழுத்தவர்கள் மிக மிக குறைவாக இருந்தார்கள். ஆனால் நாம் வாழுகிற இந்த காலத்தில் பருமன், உடற்பருமனுடையவர்கள் அதிகமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இதற்கான காரணம், அதாவது உணவு வகைகள், சுவை சுவையான வகை வகையான உணவு வகைகளும், அமல்கள், வேலைகள் மக்களுக்கு மத்தியில் குறைந்து போவதும், எல்லாவற்றையும் சாதனங்களின் மூலமாக, கருவிகளின் மூலமாக, இயந்திரங்களின் மூலமாக இயக்குவதன் மூலம் அவர்களுடைய உடம்புக்கு வேலைப்பளுகள் குறைவதன் காரணமாக அவர்களுடைய உடம்பு அவர்களை அறியாமலே வளர்ந்து கொண்டு கொழுத்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, சில ஆய்வின்படி சொல்லப்படுகிறது, அன்ன சுதுச சுக்கானில் ஆலம், உலகத்தில் வசிக்கக்கூடிய மக்களில் 1/6 800 கோடி என்றால் 100 கோடிக்கும் அதிகமானவர்கள். கண்ணியமானவர்களே, கிட்டத்தட்ட 120 கோடி மக்கள், இவர்கள் அவர்கள் அதாவது பருமன் அதிகரிப்புக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கொழுப்பு அதிகரித்ததினால் அதற்கு அதாவது அதனால் பல கஷ்டங்களையும் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். 1/6 என்றால் கொழுத்தவர்கள், பருமனுடையவர்கள் எமது காலத்திலே அதிகரித்திருக்கிறார்கள் என்பதை இந்த தரவு எமக்கு சொல்கிறது. இப்படி கொழுத்தவர்கள் அதிகரிக்கிறார்களா? மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, 64வது அடையாளமாக, இன்றைய குத்துபாவின் 2வது அடையாளமாக, ஐயஹ்சிரல் ஃபுராத்து அன் ஜபலின் மின் தஹப், நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபுராத் நதி என்றொரு நதி இருக்கிறது, இராக்கிலே இருக்கிறது, யூப்ரட்டீஸ் நதி, கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், இந்த நதி தங்க மலைகளை வெளியாக்கும், தங்க பொக்கிஷங்களை வெளியாக்கும். அந்த ஆறுக்கு கீழால், அந்த புராத் நதிக்கு கீழால் அல்லாஹ் அதனை வைத்திருக்கிறான். அதை அதனுடைய நீர் வற்றிய பிறகு, அல்லது அதனுடைய நீர் வேறு பக்கமாக ஓடிய பிறகு, அங்கே அந்த மணலுக்குள்ளால் மறைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் வெளியாக ஆரம்பிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த புராத் நதி என்பது மேற்காசியாவுடைய, அதாவது மேற்காசியாவின் தெற்கு பகுதியில் உள்ள அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுகளில் ஒன்றாக இருக்கிறது. மேற்காசியாவுடைய பெரும் ஆறுகளில் ஒரு ஆறாக இது இருந்து கொண்டிருக்கிறது. துருக்கியில் இருக்கும் தூருஸ் என்ற மலைகளில் இருந்துதான் அது ஊற்றெடுக்கிறது. அது பல நாடுகளின், அதாவது ஓரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈராக், சிரியா, துருக்கி போன்ற நாடுகளை அடிப்படையாக கொண்டு அந்த ஆறு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நாள் வராது, தங்க மலையை அந்த புராத், யூப்ரட்டீஸ் நதி, அது வெளியாக்கும் வரை மறுமை நாள் நிகழாது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இப்படியாக தங்க மலைகளை, தங்க பாலங்களை, தங்க புதையல்களை வெளியாக்குகிறதா? இதை உலக ஆசை பிடித்தவர்கள் இதை எடுப்பதற்காக வேண்டி அவர்கள் ஒருவருக்கொருவர் சென்று சண்டை போட்டுக் கொள்வார்கள். நபி சொன்னார்கள், நூறு பேர் அதை எடுக்க செல்கிறார்கள் என்றால் 99 பேர் அதிலே கொலை செய்யப்படுவார்கள். ஒவ்வொருவரும் அவனை எடுக்க விடக் கூடாது, நான் எடுக்க வேண்டும், இப்படியாக சண்டையிட்டு மோதிக்கொண்டு எடுக்க பார்ப்பார்கள். யாருமே எடுக்க முடியாத நிலையில் ஒவ்வொருவரும் அந்த இடத்திலே பிணமாகி விடுவார்கள். 100 பேர் சென்றால், இது நான் சொல்லவில்லை, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 100 பேர் சென்றார்கள் என்றால் 99 பேர் அதிலே கொலை செய்யப்பட்டு விடுவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எமக்கு சொன்னார்கள், முஸ்லிம்களாக எங்களை பார்த்து சொன்னார்கள், அப்படியான காலத்தை நீங்கள் அடைந்து விட்டால் ஃபலா தாகுத் மின்ஹு ஷைஆ, அதிலிருந்து எந்த ஒன்றையும் எடுத்து விடாதீர்கள், அதற்காக செல்லாதீர்கள் என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இதிலே யூதர்கள் இஸ்லாமியர்களை விட எந்த அளவு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள்? சென்ற குத்பாவிலும், அதாவது அந்த யூதர்களோடு யுத்தம் நடக்கின்ற பொழுது மரங்களும் கற்களும் பேசும் என்ற காரணத்தினால் அந்த வர்க்கத் என்ற மரத்தை யூதர்கள் நாட்டியிருக்கிறார்கள் என்ற விடயத்தை சொல்லும் பொழுது நாம் சொன்னோம், அவர்கள் எந்த அளவு நபியுடைய வார்த்தையை நம்பி இருக்கிறார்கள். உண்மையிலே அந்த மரம் தான் எங்களுக்கு பாதுகாப்பு தரப்போகிறது என்பதற்காக இன்றும் அதை நட்டி வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நபியுடைய வார்த்தையில் எந்த அளவு நம்பிக்கை இருக்கிறது? எனவே இப்படியாக நதி இப்படி ஒன்றை செய்யும் என்பதை படித்திருக்கிறார்கள். அங்கே மாணிக்கம் பொக்கிஷம் இருக்கிறது என்பதை விளங்கிட்டார்கள். அதனால் ஈராக்கை அவர்கள் கைப்பற்றுகிறார்கள், அங்கே அவர்கள் அந்த நாட்டிலே கை வைக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, சிரியா, துருக்கி போன்ற நாடுகள் அந்த புராத் நதியின் ஓரமாக சில அணைக்கட்டுகளையும் கட்டி அந்த நீரை எப்படியே குறைத்து அதிலே அதை எடுப்பதற்காக எத்தனையோ திட்டங்கள், சில பெரும் கட்டிடங்களை எல்லாம் அதன் ஓரத்திலே நிறுவி அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் நபியுடைய வார்த்தையில் எந்த அளவு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, எனவே நபியுடைய வார்த்தையில் இஸ்லாம் அல்லாதவர்கள் இவ்வளவு நம்பிக்கை கொள்கிறார்கள் என்றால், நானும் நீங்களும் இஸ்லாத்தை பின்பற்றுகிற நாம், குர்ஆனை ஹதீஸை நம்பியிருக்கிற நாம், எந்த அளவு நபியுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவு என்றால் அங்கே அந்த ஓடக்கூடிய நீர், அந்த ஓடக்கூடிய நீர் குறைவதனூடாக உலமாக்கல் விளக்கம் சொல்கிறார்கள், எந்த அடிப்படையில் இந்த தங்க பாலங்கள், தங்க மலைகள் வெளியாகும் என்றால், ஒன்று அதனுடைய ஓடு பாதை அல்லாதை வேறாக மாற்றி வேறு இடமாக அந்த நீரை ஓடச் செய்யும் பொழுது அங்கே நீர் இல்லாமல் போய்விடும். அப்பொழுது அந்த மணலுக்குள்ளால் மறைந்திருக்கிற பொக்கிஷங்கள் வெளியாக ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு தற்கால கருத்தாக ஒரு ஆய்வு மையம் தெளிவுபடுத்தியிருக்கிறது, GRACE என்ற, அதாவது ஒரு நிறுவன ஒரு ஆய்வு மையம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அந்த படத்தோடு போட்டிருக்கிறார்கள், இந்த புராத் நதி, இந்த யூப்ரட்டீஸ் நதி இப்பொழுது வற்றி
வந்து கொண்டிருக்கிறது, 70% நீர் வற்றிவிட்டது என்பதை காட்சியுடன் அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். எனவே அது எதை சொல்கிறது? மறுமை நாள் நெருங்கிவிட்டது. அது வற்றுகிறதா? அங்கே தங்க பாலங்கள் வெளியாக ஆரம்பிக்கும். அப்பொழுது வெளியாகிவிடுமா? மக்கள் சென்று சண்டை பிடிப்பார்கள். நபியுடைய கூற்று அங்கே கண்கூடாக பறக்கப்படும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே அப்படியான ஒரு நிலையை அது சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்ற கருத்தை சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு பைபிளில் எழுதப்பட்ட செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே முழுமையாக அந்த நீர் வற்றுகின்ற பொழுது அதன் வழியாக ஒரு பெரும் பட்டாளம் சென்று இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய யூதர்களோடு யுத்தம் செய்வார்கள் என்பதும் ஒரு பைபிளில் பதியப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே ஃபுராத் நதி தங்க பாலங்களை தங்க குவியல்களை வெளிப்படுத்துவது மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது. மறுமை நாளின் அடுத்த இன்னும் ஒரு அடையாளமாக 65வது அடையாளமாக கஸ்ரத்துர் ரூம் வகில்லத்துல் அரப், அதாவது ரோமர்கள் அதிகரிப்பார்கள், அரபிகள் குறைவார்கள். ரோமர்கள் என்றால் அங்கே குறிப்பாக நசாராக்கள், கிறிஸ்தவர்களை தான் குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்காவைச் சேர்ந்தவர்கள், ஐரோப்பாவைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக அந்த கிறிஸ்தவர்கள் நசாராக்களைத்தான் அது குறிக்கப்படுகிறது. சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அதாவது கியாமத்தினால் உருவாகும் பொழுது அங்கே ரோமர்கள் மக்களில் அதிகமானவர்களாக இருப்பார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, தற்கால சில தரவுகளை நாம் பார்க்கிற பொழுது 2011 கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது, முழு உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களுள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நசாராக்கள் பல வகையாக இருக்கிறார்கள். பெரும்பாலும் அவர்கள் 6 பிரிவாக இருக்கிறார்கள். சிறிய சிறிய பிரிவுகள் பலதும் இருக்கலாம், ஆனால் 6 பிரிவினர்களாக இருக்கிறார்கள். அதில் ஒரு சாராதான் கத்தோலிக்கர்கள். அவர்கள் தான் இவர்கள் 6% அந்த 6 வகையினர்களிலும் மிக அதிகமாக இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் சொல்கிறார்கள். அதாவது இருக்கக்கூடிய மக்களுள் 33% அந்த கிறிஸ்தவர்கள் தான் என்ற கருத்து எமக்கு தெளிவாகின்றது. 120 நாடுகளில் பெரும்பான்மையாக இந்த கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இன்று இருக்கிற நாம் இந்த காலத்தை எடுத்து பார்த்தால் அரேபியர்களை விட, ஏன் முஸ்லீம்களை விட பார்த்தாலும் இன்று கிறிஸ்தவர்கள் சனத்தொகையில் அதிகமாக இருக்கிறார்கள். இப்படியாக இருப்பதும் மறுமை நாளின் அடையாளம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உம்மு ஷரீக் ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இது தஜ்ஜாலுடைய செய்தியோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் முஸ்லீம்கள் குறைவாக இருப்பார்கள் என்ற செய்தியை சொல்வதற்காக சொல்கிறேன். சொன்னார்கள், மக்கள் தஜ்ஜால் வரக்கூடிய நேரத்தில் மலைகளில் ஏறி ஒதுங்கி பாதுகாப்படைந்து கொள்வார்கள். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஃபைனல் அரப், அந்த நேரத்தில் அரபிகள் எங்கே இருப்பார்கள்? அவ்வாறு ஓடி ஒளிகின்ற காலத்தில் அரபிகளுடைய நிலை என்ன? அரபிகள் எங்கே இருப்பார்கள் என்று கேட்டபொழுது சொன்னார்கள், யௌமைதின், அதாவது ஹும் கலீல், அந்த நாளில் அவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். அரேபியர்கள் குறைவதும் ரோமர்கள் கிறிஸ்தவர்கள் அதிகரிப்பதும் மறுமை நாளின் அடையாளங்களாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அடுத்து 66வது அடையாளமாக இந்த அடையாளத்தில் சில பகுதி நபியுடைய காலத்தில் நடந்திருக்கிறது, இன்னும் சில பகுதி இன்ஷா அல்லாஹ் மறுமைக்கு முன்னால் நிச்சயமாக நிகழும். அதுதான் தகல்லுமு சிபாய் வ தரஃபி சௌதி வ ஷிராக்கினால் வ இக்பாருல் ஃபஹ்ர் பி அஹ்லிஹி, அதாவது ஐவாய் மிருகங்களும் சாட்டையினுடைய ஓரமும் பாதனியுடைய வாரும், அதே போல ஒரு மனிதனுடைய தொடையும் பேசும், மனிதர்களோடு பேச ஆரம்பிக்கும். இவைகளுக்கு அல்லாஹ் பேசும் சக்தியை கொடுப்பான். ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமல்ல சகோதரர்களே, அல்லாஹ் நாடினால் எதையும் செய்வான். அல்லாஹ் நாடியதை செய்வான். அல்லாஹ் செய்வதை யாருக்கும் ஏன் எதற்கு என்று கேட்க முடியாது. தனி அதிகாரம் படைத்தவன் அல்லாஹ். يزيد في الخلق ما يشاء, தனது படைப்புகளில் அவன் எதை நாடுகிறானோ அதை அதிகரிப்பான். இதுவரை அதாவது தடப்பொருள்கள் பேசவில்லை என்றால் பிறகு அதனை பேச வைக்க முடியும். குர்ஆன் இதைத்தான் சொல்கிறது, يزيد في الخلق ما يشاء, தனது படைப்புகளில் நாடியதை இன்னும் இன்னும் அதிகரிப்பான். அதற்கு இருக்கிற ஆற்றல்களை விட இன்னும் அதிகமான ஆற்றல்களை அவனுக்கு கொடுக்க முடியும். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைன் கதீர், அல்லாஹ் அனைத்தின் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்றெல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். எனவே இதை பார்த்தும் நாம் ஆச்சரியப்படுவதற்கு தேவையில்லை சகோதரர்களே. திருமிதியுடைய ஹதீஸ், நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கியாமத்தினால் நிகழாது ஐவாய் மிருகங்கள் கைவாய் மிருகங்கள் மனிதனோடு பேசும் வரை கியாமத்தினால் உண்டாகாது. அதே போல ஒரு மனிதனுடைய சாட்டையின் ஓரம் அவனோடு பேசும், அவனுடைய பாதகியின் அந்த வார் அவனோடு கதைக்கும். இவனுக்கு பின்னால் இவன் குடும்பத்தை விட்டு சென்றதற்கு பின்னால் இவனுடைய குடும்பம் குடும்பத்தினர் என்ன செய்தார்கள், என்ன பாவத்தில் ஈடுபட்டார்கள் என்பதை எல்லாம் இவனுடைய தொடை பேசும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, ஐவாய் மிருகங்கள் அதே போன்று ஏனைய மிருகங்கள் மனிதர்களோடு பேசியது நபியுடைய காலத்திலே நிகழ்ந்து விட்டது. அல் விதாயா வன் நிஹாயா என்ற கிதாபிலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறார்கள். ஆதாரபூர்வமான சம்பவம், சஹீஹான சம்பவம், ஒரு அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நடந்தது. ஒரு ஆட்டிடையன், உஹ்பான் பின் அவுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்டிடையன் தனது ஆட்டு மந்தைகளை ஓரிடத்திலே வைத்து மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு ஓநாய் ஓடி வருகிறது. அந்த ஓநாய் ஓடி வந்து இவனுடைய ஆடுகளில் ஒரு ஆட்டை அப்படியே கவ்வி பிடித்துக் கொண்டு ஓடிவிட்டது. இந்த ஆட்டிடையன் பார்க்கிறான், எனது ஆடுகளில் ஒன்றை இது பறித்து விட்டதே என்று ஓடோடி அதனை துரத்தி சென்று எப்படியோ அவன் அந்த ஓநாயில் இருந்து தனது ஆட்டை பறித்துக் கொள்கிறான். சகோதரர்களே, ஆச்சரியம் என்ன தெரியுமா, இவன் பறித்த மறுகணமே அந்த ஓநாய் அப்படியே இவனை பார்த்து உட்கார்ந்து அதனுடைய இரண்டு பித்தட்டுகளையும் பூமியிலே வைத்து முன் காலை அப்படியே நிறுத்தி வைத்துக் கொண்டு நிப்பாட்டி வைத்துக் கொண்டு இரண்டு தொடைகளுக்கு மத்தியால் அதனுடைய வாளை அப்படியே வைத்துக் கொண்டு அப்படியே இருந்து அவனை பார்த்து பேசுகிறது. அழகான அரபியிலே பேசியது, அலா சத்தகில்லா பயப்பட வேண்டாமா, அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி தந்த, அல்லாஹ் கொண்டு வந்த உணவை, அல்லாஹ் எனக்கு இழுத்துக் கொண்டு தந்த உணவை என்னிலிருந்து நீ பறித்து செல்கிறாய் அல்லவா, நீ அல்லாஹை பயப்பட வேண்டாமா என்று அரபியிலே, தெளிவான அரபியிலே அந்த ஓநாய் பேசுகிறது. இந்த ஆட்டிடையனுக்கு யாஜபி ரேபுன் யுகல்லிமுனி கலாமல், உடனே அந்த ஆட்டிடையன் சொல்கிறான், அந்த உபானமன் ஹவுஸ் என்ற ஆட்டிடையன் சொல்கிறான், என்ன ஆச்சரியம், ஒரு ஓநாய் மனிதன் பேசுவது போல அழகாக அரபியிலே பேசுகிறதே, என்ன ஆச்சரியம் என்று அவன் அதாவது ஆச்சரியம் அடைந்து பேசுகிறான். அந்த நேரத்தில் அந்த ஓநாய் மீண்டும் பேசுகிறது, அலா உஹ்பிரு கபி அஜபமின் தாலிக், இதைவிட நான் பேசியது ஆச்சரியம் அல்ல, இதைவிட ஆச்சரியமான ஒரு செய்தியை நான் உனக்கு சொல்கிறேன், கேட்டுக்கொள். முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியஸ்ரிப் யுஹ்பிரு الناس بأنباء ما قد سبق சுனாரிகள், அந்த ஓநாய் சொல்கிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஸ்ரிப் என்பது மதீனாவுடைய பழைய பெயர், யஸ்ரிப் என்ற அந்த மதீனாவிலே முஹம்மது என்று ஒருவர் வந்திருக்கிறார், அவர் முன்னுள்ள நபிமார்களுடைய செய்திகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார், மறைமுகமாக சொல்கிறது, ஒரு உண்மையான மார்க்கத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார், அங்கே செல், இதுதான் ஆச்சரியம், நான் பேசியது ஆச்சரியம் அல்ல என்று அவனுக்கு தாவத்து கொடுக்கிறது. சகோதரர்களே, இதனை கேட்டு ஆச்சரியம் அடைந்தவன் அவனுடைய ஆடுகளை எல்லாம் அப்படி எடுத்துக்கொண்டு அவன் மதீனாவின் ஒரு ஓரமாக மேய்த்துக் கொண்டிருந்தான். மதீனாவுக்கு நபியிடத்திலே செல்கிறான், மஸ்ஜித் நபவிக்கு அண்மையிலே ஒரு இடத்திலே அதனை கட்டிவிட்டு அப்படியே நபியிடம் உடோடி சென்று நடந்த சம்பவத்தை சொல்கிறான். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உண்மைதான், நபிக்கு தெரியும், அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்திருக்கிறான், நீங்கள் சொல்வது உண்மை என்று சொல்லிவிட்டு சஹாபாக்களை ஒன்று சேர்த்தார்கள், எல்லோரையும் ஒன்று சேர்த்து விட்டு சொன்னார்கள், இந்த இடையினை பார்த்து நடந்த சம்பவத்தை இவர்களுக்கு முன்னிலையில் சொல்லுங்கள் என்றார்கள். அவன் அந்த ஆட்டிரையின் அப்படியே நடந்த சம்பவத்தை சொல்கிறான். அப்பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தகூமு ஸாஅ, கியாமத்துடைய நாள் வராது, ஹத்தா யுகல்லிமர் ரஜுல் ஹத்தா துகல்லிமஸ் சிபாஉல் இன்ஸ், ஐவாய் மிருகங்கள் மனிதனோடு பேசும் வரை கியாமத்துடைய நாள் உருவாகாது, எனவே இது மறுமை நாளின் அடையாளம் என்பதை அங்கே சொல்லிவிட்டு இன்னும் பின்னா ஏற்கனவே சொன்ன அந்த இரண்டு அடையாளங்களையும் சொல்கிறார்கள். மனிதனுடன் அவனுடைய சாட்டையின் ஓரம் பேசுவது, அவனுடைய பாதலியுடைய செருப்பு அதாவது வார் பேசுவது, துடை பேசுவது, இந்த விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதனுடைய சாட்டையுடைய ஓரம் அவனோடு பேசுவதும், அதே போல அவனுடைய செருப்பினுடைய வார் அவனோடு கதைப்பதும், அவனுடைய தொடை அவன் வீட்டிலிருந்து வெளியேறி சென்ற பிறகு அவனுடைய வீட்டில் என்ன நடந்ததோ அதை அவனுடைய தொடை சாட்சி சொல்வதும் இது இன்னும் நிகழவில்லை என்று அதிகமாக உலமாக்களுடைய கருத்து. இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள் நெருங்கும் பொழுது இதுவும் எவ்வாறு ஐவாய் மிருகங்கள் பேசியதோ அவ்வாறு நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சகோதரர்களே. அதே போல ஒரு மாடு பேசிய சரித்திரமும் ஹதீஸுகளில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தனது அதாவது ஒரு மாட்டிலே சில பாரங்களை ஏற்றி அதனை அப்படியே நடத்தி கொண்டு செல்கிறான். அந்த மாட்டின் மீது அதிகமான சுமைகளை ஏற்றி சென்று கொண்டிருக்கிறான். அந்த மாடு இல்தஃபத்தத் இலைஹி இவனை திரும்பி பார்த்து சொல்கிறது, இன்னிலம் குலக்லி ஹாதா, இவ்வளவு பாரத்தை என் மீது சுமத்தி செல்கிறாயே, இன்னிலம் குலக்லி ஹாதா, நான் இதற்காக படைக்கப்படவில்லை, இப்படியாக நீ ஏற்றுவதற்கு நான் படைக்கப்படவில்லை, நான் படைக்கப்பட்டிருப்பது உன்னுடைய விளைச்சலுக்காக, வயலை நீ உழுவதற்காக, அதற்கு பயன்படுத்துவதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், இப்படியெல்லாம் பாரங்களை ஏற்றிச் செல்வதற்காக நான் படைக்கப்படவில்லை என்று அந்த மாடு பேசுகிறது. அருகில் இருந்த மக்கள் எல்லாம் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது, ஆச்சரியம் அடைந்தார்கள். இந்த மாடு பேசுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை நான் நம்புகிறேன், மாடு பேசியதா நான் அதை நம்புகிறேன், கியாமம் வரும் முன்னால் மிருகங்கள் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நானும் அபூபக்கர் உமர், அபூபக்கர் இதனை நம்புகிறார், உமரும் நம்புகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை உண்மைப்படுத்தினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே இப்படியானவைகள் பேச முடியாதவைகள் எல்லாம் பேசுவதும் மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது சகோதரர்களே. அடுத்து மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றாக மஹ்தி அலி, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியாகுவது. இன்னும் எத்தனையோ அடையாளங்கள் இருக்கின்றன, பெரிய அடையாளங்கள் என்று சொல்லப்படுபவையும், இதற்கிடையிலே சிறிய சிறிய அடையாளங்கள் எல்லாம் எத்தனையோ அடையாளங்கள் இருக்கின்றன. நாம் இறுதியாக பெரும்பாலும் இந்த அடையாளத்தோடு இன்று முடித்துக் கொள்ள முடியும் சகோதரர்களே. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியாகுவது, அவர்கள் பிறப்பதல்ல, அவர்கள் வெளியாகுவது. ஏனென்றால் அவர்கள் பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், இந்த காலத்தில் வாழ்கிறார்களோ இல்லையோ அல்லாஹு ஆலம், ஆனால் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இவர்தான் மஹ்தி என்று தெரிய வரும். தெளிவாக பின்னால் சொல்கிறேன். எனவே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவதும் மறுமை நாளின் மிக முக்கியமான, மறுமை அண்மித்த காலத்தில் நடைபெறும் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது சகோதரர்களே, பெரியார்களே. இந்த இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிவரக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கும்? உலகத்தில் அநியாயங்களும் ஃபித்னாக்களும் பிரச்சனைகளும் கொலைகளும் சண்டைகளும் மோதல்களும் அடிபிடிகளும் இப்படியான அபகரிப்புகளும் அட்டூழியங்களும் உலகத்திலே நிறைந்து காணப்படும். நீதத்துக்கு இடம் கிடையாது. அநியாயம் உலகத்தில் தலை விரித்தாடி கொண்டிருக்கும். பலஹீனமானவர்களை எல்லாம் பலசாலிகள் சாப்பிடும் காலமாக இருக்கும். அவர்களது உரிமைகள் எல்லாம் பறிக்கும் காலமாக இருக்கும். அப்பாவிகள் பலஹீனர்களுக்கு இடம் இருக்காது சகோதரர்களே. ஒரு நாடு இன்னொரு நாடோடு மோதிக்கொள்ளும் சண்டையாக இருக்கும். அதை பிடிப்பதற்கு அதனுடைய வளங்களை சுரண்டுவதற்கான சண்டைகளாக இருக்கும். இப்படியாக அநியாயமும் அட்டகாசமும் பசாதுகளும் நிறைந்திருக்கிற காலம். அந்த காலத்தில் முஸ்லீம்களுக்கென்றொரு தனியான ஒரு தலைமைத்துவம் இருக்காது. அவர்கள் ஒவ்வொருவரும் சுயநலவாதிகளாக இருப்பார்களே தவிர, முழு முஸ்லீம் உம்மா உலகத்தில் எங்கு வாழ்ந்தாலும் நாம் எல்லாம் ஒரே சமூகம், எனவே ஒரே தலைமைத்துவத்தின் கீழால் இருக்க வேண்டும் என்று உண்மையாகவே அல்லாஹ்வை பயந்து முழு முஸ்லீம்களையும் வழிநடத்தும் ஒரு தலைவரும் இல்லாத காலமாக இருக்கும். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே சகோதரிகளே, இந்த காலத்தில் தான் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள், எங்களுக்கு ஒரு விடி ஒன்று வர வேண்டும், ஒரு நல்ல ஒரு காலம் பிறக்க வேண்டும், உலகத்தில் நியாயம் நீதிகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காலத்தில் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தகூமு ஸாஅ ஹத்தா யலிய ரஜுலும் மின் அஹ்லி பைத்தி யுவாத்திஉ இஸ்முஹு இஸ்மி. சொன்னார்கள், கியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது எனது அஹ்லு பைத், எனது குடும்பத்தை சேர்ந்த ஒருவர், எனது குடும்பத்தின் அந்த வம்சத்திலே வந்த ஒருவர், அவர் முஸ்லீம்களுடைய பொறுப்புதாரியாக ஆகும் வரைக்கும், முஸ்லீம்களுடைய கிலாபத்துக்கு அமீராக ஆகும் வரைக்கும் கியாமத்தினால் உருவாகாது. யுவாத்திஉ இஸ்முஹு இஸ்மி, அவருடைய பெயர் எனது பெயருக்கு நேர்படக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகிறது, ஜாதி இஸ்மு அபிஹி இஸ்மா, அதாவது அவருடைய தந்தையுடைய பேரும் எனது தந்தையுடைய பேருக்கு நேர்பட்டிருக்கும். நபியுடைய பேர் முஹம்மத் இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மத். இதே மஹ்தியுடைய பேர், அவருக்கு மஹ்தி என்று சொல்லப்பட்டாலும் அவருடைய அடிப்படை பெயர் முஹம்மத் இப்னு அப்துல்லா. முஹம்மத் என்று நபியுடைய பெயரை போன்று நபி பேரும் இருக்கும், தந்தையுடைய பெயரை போன்று இவருடைய தந்தையின் பேரும் அப்துல்லா என்றுதான் இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, அல் மஹ்தியு மின் உஸ்ரதி மின் உல்தி ஃபாத்திமா. அபு தாவூதுடைய ரிவாயத், சொன்னார்கள் மஹ்தி என்பவர் ஃபாத்திமாவுடைய பிச்சலத்தில் வரக்கூடியவர்கள், அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், எனது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் ஹதீஸிலே வந்திருக்கிறது. யுவாத்தியு இஸ்முஹு இஸ்மி வஸ்மு அபீஹி இஸ்மா அபி, அவருடைய பேரும் அவருடைய தந்தையுடைய பேரும் என்னுடையதும் எனது தந்தையுடைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த மஹ்தி என்பவர் யார், அவர் எப்பொழுது வெளிப்படுவார், அவருடைய தன்மைகள் என்ன, அவரை பற்றி எவ்வாறு ஹதீஸுகள் சொல்லி இருக்கிறது, அவருடைய காலத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை எல்லாம் நாம் சுருக்கமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, குறிப்பாக இந்த மஹ்தியுடைய விஷயத்திலே இன்று உலகத்தில் வாழக்கூடிய அந்த ஷியாக்களுடைய நிலைப்பாடு, அப்படி ஒரு மஹ்தி வந்துவிட்டார், எமது பிச்சலத்திலே அவர் வந்துவிட்டார் என்று அவர்கள் கருதுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அது பிழையான தவறான கருத்தாக இருக்கிறது. அவர்கள் வெளிப்பட்டு விட்டார்கள் என்றால் பிறந்திருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் எப்படியும் மறைமுகமாக வாழ்வார்கள். ஆனால் அவர்கள் தான் மஹ்தி என்பதை அவர்களுக்கு சொல்லப்பட்ட பிறகு உலகத்துக்கு தெளிவாகும். எனவே அவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதாவது அவர்கள் அவர்களுடைய மஹ்தி என்று வெளிப்பட்டு விட்டார் என்று அவர்கள் சொல்வார்கள் என்றால் அது பிழையான கருத்தாக இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிபாத்துக்களை நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அஜ்லல் ஜபஹா, அவர்களுடைய நெற்றி விசாலமாக இருக்கும், அவருடைய தோற்றத்தை சொன்னார்கள், நெற்றி விசாலமானவர்களாக இருப்பார்கள். அக்னல் அம்ஸ், மூக்கினுடைய நுனி சிறிது நீட்டமானவர்களாக இருப்பார்கள் என்று இவர்களுடைய தன்மையை சொன்னார்கள். எம்லவுல் அர்ப கிஸ்தன் வஅதலா, அவர்கள் வந்து உலகத்திலே நீரத்தை நிலைநாட்டுவார்கள், அநியாயம் தலைவிரித்தாடி கொண்டிருந்ததற்கு மாற்றமாக நீரத்தை நிலைநாட்டுவார்கள், மக்களுடைய பித்னாக்களை இல்லாமலாக்கி ஒரு சுதந்திரமான ஒரு காலத்தை உருவாக்குவார்கள், நீரத்தை நிலைநிறுத்துவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்களுடைய ஆட்சி காலம் மொத்தமே ஏழு வருடங்கள் தான், ஏழு வருடங்கள் தான் அவர்களுடைய ஆட்சி நடக்கும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கிருந்து வெளிப்படுவார்கள் என்றால், அதாவது உலகத்தின் அந்த கிழக்கு பக்கமாக இருந்து அவர்கள் வெளியாகுவார்கள் என்பது ஹதீஸ்களை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களோடு பெரும் ஒரு படையும், அவர்களோடு பல மனிதர்களும் சேர்ந்து வந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் தவாப் செய்வதற்காக காபாவுக்கு வருவார்கள், அதுவரையும் அவருக்கும் மஹ்தி என்று தெரியாது. அவர்கள் தவாப் செய்வதற்காக அங்கே ருக்னுல் யமானி என்ற அந்த ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய இடத்துக்கும், அதே போன்று மக்காமு இப்ராஹிம் என்ற அந்த இடத்துக்கும் இடையால் அவர்கள் அப்படியே தவாப்பிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு அசரீதி வரும், ஒரு சத்தம் வரும், ஹாதா மஹ்தியுன், ஹாதா கலீஃபத்துல்லாஹி ஃபில் அர்த், இதோ இருக்கிறார், இதோ மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடையாளப்படுத்தி சொல்லப்படும், இதோ அல்லாஹ்வுடைய கலீஃபா மஹ்தி, இவர்தான், ஃபபாயிஉஹு, நீங்கள் அனைவரும் இவரோடு பயத் செய்து கொள்ளுங்கள், இவரோடு, இவர் இஸ்லாமியர்களுக்கு தலைவர், எனவே இவரை நீங்கள் பயத் செய்து கொள்ளுங்கள், உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு அசரீதி வரும். எல்லோருமே ஓடோடி சென்று அவர்களை பயத் செய்வார்கள். சகோதரர்களே, அவர்கள் கிழக்கிலிருந்து வெளிப்படுகிற நேரம் அவர்கள் தனியாக இருக்க மாட்டார்கள், அவர்களோடு பெரும் படை ஒன்று சென்று கொண்டிருக்கும், அதாவது அவர்கள் கருப்பு கொடி ஏந்தியவர்களாக இருப்பார்கள். இந்த காலத்தில் கருப்பு கொடி ஏந்தி ஒரு சமுதாயம் போரிட்டுக் கொண்டிருக்கிறது, இவர்கள் தான் என்று நாம் சொல்ல வரவில்லை. ஆனால் இந்த மஹ்தியோடு இருப்பவர்கள் அவர்கள் கருப்பு கொடி ஏந்தியவர்களாகத்தான் இருப்பார்கள். இது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விடயம். அவர்கள் மஹ்தி என்று சொல்லப்பட்ட பிறகு அவர்களுக்கு பயம் செய்யப்படும், எல்லா அரபிகளும் எல்லா இடத்தில் உள்ளவர்களும் அவர்களிடத்தில் செல்வார்கள். அவர்களுடைய மெயின் சிட்டியாக, அவருடைய மெயின் இடமாக அந்த பைத்துல் மக்தீஸ் இருக்கும், அந்த பலஸ்தீனுடைய பூமி தான் இருக்கும். எனவே எல்லோரும் அங்கே செல்வார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மஹதி வெளிப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், அந்த கட்டம் உலகத்தில் எப்படி இருக்கும் என்றால், அந்த காபாவுடைய கருவூலங்களை பொக்கிஷங்களை அபகரித்துக் கொள்வதற்காக வேண்டி கலீபாக்கள், மூன்று கலீபாக்களுடைய பிள்ளைகள் அவர்கள் அவர்கள் மோதிக்கொண்டிருக்கும் காலம், அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் காலம், நான் எடுக்க வேண்டும், மற்றவர் நான் எடுக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற காலத்தில் தான் இவர்கள் வெளிப்படுவார்கள். மூன்று பேர் உங்களுடைய பொக்கிஷங்களுக்காக வேண்டி அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள், மூன்று பேரும் கலீபாக்களுடைய மகன்மார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே இப்படியான கட்டத்தில் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியாகுவார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளியாகி விட்டார்கள் என்றால் அவர்களோடு எல்லோருமே எல்லா முஸ்லீம்களும் பயம் செய்து அவர்களோடு சேர்ந்து கொள்வார்கள். அவருடைய காலத்தில் பல யுத்தங்கள், பல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். பின்னால் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கண்ணியமானவர்களே, அவருடைய காலத்தில் மிக விசேஷமாக சொல்வதென்றால், அந்த காலத்தில் பெரும் செல்வ செழிப்பாக இருக்கும். மக்கள் கஷ்டத்தில் இருந்திருப்பார்கள், பஞ்சத்தில் இருந்திருப்பார்கள், பெரும் கஷ்டங்களை முகம் கொடுத்தவர்கள். ஆனால் இந்த மஹ்தியுடைய இந்த ஏழு வருட ஆட்சி காலத்திலே செல்வ செழிப்பு, அதாவது செல்வ செழிப்பு அதிகரித்துக் கொண்டிருக்கும். ஏற்கனவே நாம் சொன்னோம், பூமி அதனுடைய பயிர் பச்சைகளை வெளியாக்காமல் இருந்தது என்று, இந்த காலத்திலே அதிகம் அதிகமாக பூமி வெளியாக்கிக் கொண்டே இருக்கும். கால்நடைகள் எல்லாம் பெருகிக் கொண்டிருக்கும், பணம் பல்கி பெருகும். ஏற்கனவே முதலொரு குத்பாவிலே ஞாபகப்படுத்தியிருப்போம், மஹ்தி அலி இஸ்லாமுடைய காலத்தில் பணம் அதிகமாக இருக்கும், தங்க பாலங்கள் எல்லாம் வெளியாகும், மக்கள் எனக்கு இந்த பணத்தில் எந்த தேவையும் இல்லை என்று எவ்வளவுதான் அள்ளி அள்ளி கொண்டு கொடுத்தாலும், ஜகாத்துடையவர்கள் ஜகாத்தை கொண்டு கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை, பணம் எனக்கு வேண்டாம் என்று ஒவ்வொருவரும் ஒதுங்கிக் கொள்கிற ஒரு காலமாக இருக்கும். அந்த அளவு செல்வமும் செழிப்பும் அந்த காலத்திலே மிக அதிகமாக காணப்படும் என்பது ஹதீஸுகளில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, அந்த ஹலீபாவை பற்றி சொன்னார்கள், அவர்கள் பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார்கள், அவர்கள் எண்ணி எண்ணி கொடுக்க மாட்டார்கள், எண்ணி எண்ணி கொடுக்க மாட்டார்கள், அள்ளி அள்ளி கொடுப்பார்கள், அள்ளி இழைப்பார்கள். இப்படிப்பட்ட ஹலீஃபா தான் அந்த மஹ்தி என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறேன். இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலே பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த பிச்சலம், அந்த வம்சத்திலே வந்தவர்கள் தான் என்பதில் எந்த வரக்கூடியவர்கள் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உலமாக்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள், அவர்களுடைய அந்த பரம்பரையில் இருந்து அல்லாஹ் வெளியாக்குவதற்கு ஒரு ஹிக்மத்தை சொல்கிறார்கள். எமக்கு தெரியும், ஹலீஃபா அதாவது அலி ரழியல்லாஹுடைய ஆட்சி காலம், நான்கு ஹலீஃபாக்கள் ஆட்சி செய்தார்கள். கலீஃபா அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு, அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அவர்களுடைய மகன் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடம் ஏறுகிறார்கள். ஆனால் ஒரு புறத்தில் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாம் அது போன்று இன்னும் பல நாடுகளுக்கு அதிலே கவர்னராக இருந்த அந்த பகுதியை அவர் பிடித்துக் கொண்டிருந்தார். இதே நேரத்தில் இங்கே அலி ரழியல்லாஹுடைய மகன் ஹசன் ரழியல்லாஹு அவர்கள் இராக் ஹிஜாஸ் போன்ற சில பகுதிகள் ரெண்டு அமீராக முஸ்லீம்களுக்கு இருக்கிறார்கள். இதை பார்த்த அவர்கள் கலீஃபாவுடைய மகன் அலி ரழியல்லாஹுடைய மகன் ஹசன் ரழியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், இப்படி ஒரு இரண்டு தலைமைத்துவம் முஸ்லீம்களுக்கு தேவையில்லை, அவராக ஆறு மாதங்களுக்கு பிறகு முஆவியா ரழியல்லாஹு அவர்களுக்கு அப்படி விட்டுக் கொடுக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், நான்கு கலீஃபாக்களுக்கு பிறகு முஆவியாக்களுடைய அதாவது உமையாவுடைய ஆட்சி காலம், அதற்கு பிறகு அப்பாசிய ஆட்சி காலம் வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். எனவே உமையாக்களுடைய ஆட்சி காலம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, இங்கே முஆவியா ரழியல்லாஹு அவர்களுக்கு ஆட்சி பீடம் கையளிக்கப்படுகிறது. ஆனால் ஹசன் ரழியல்லாஹு அவர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள், பிரச்சனை தேவையில்லை, அல்லாஹ்வுக்காக விட்டுக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, பின்னால் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஆனாலும் உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று ஒரு விடயத்தை விடுவான் என்றால் அல்லாஹ்வுக்கு அதற்கு பகரமாக அதை விட சிறந்த ஒன்றை கொடுப்பான், அல்லது அவனுடைய குடும்பத்திலே கொடுப்பான். எனவே இந்த ஹசன் அலி ரழியல்லாஹுடைய மகன் ஹசன் பாத்திமா ரழியல்லாஹுடைய பிள்ளை, கண்ணியமானவர்களே, அவர்கள் விட்டுக் கொடுத்த காரணத்தினால் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக இந்த மாபெரும் ஹலீஃபா மஹ்தியை அல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து வெளியாக்குகிறான் என்ற கருத்தை உலமாக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அத்தோடு இன்னொரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன். மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை எந்த அளவு உறுதி என்றால், நபி சொன்னார்கள், லௌலம் யபக யௌமுன் லௌலம் யபக யௌமுன் மின துன்யா இல்லா லகபலல்லாஹு தாலிகல் யௌம், அதாவது திருமீதிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது, உலகம் அழிவதற்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது, அதுவரை இந்த கலீஃபா வரவில்லை என்றால், அப்படி வைத்துக் கொண்டால் உலகம் அழிய போகிறது, ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறது, இன்னும் அந்த கலீபா வரவில்லை என்றால் அந்த நாளை அல்லாஹ் நீளமாக்குவான். எதுவரை? ஹத்தா யுபஅஸ ஃபீஹி, ஹத்தா யுபஅஸ ஃபீஹி ரஜுலன். ஒரு மனிதனை என்னுடைய நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், எனது குடும்பத்தில் இருந்து ஒரு மனிதனை அல்லாஹ் அனுப்பும் வரை, அந்த மஹ்தி வரும் வரை தியாமம் வராது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை என்பது, அவர்கள் வெளிப்படுவது என்பது உண்மையிலும் உண்மை, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னும் அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய இன்னும் எத்தனையோ அடையாளங்கள், கண்ணியமானவர்களே, பெரும் பெரும் அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ளதை நாம் அடுத்து வரும் குத்துபாவிலே, அடுத்த மாதம் முதலாம் வாரத்தில் நடக்கும் குத்துபாவிலே இன்ஷா அல்லாஹ் ஏழாவது பகுதியை, ஆறு பகுதி பார்த்திருக்கிறோம், ஏழாவது பகுதியை பார்ப்போம். எனவே இதுவரை எந்த விடயங்களை நாம் கேட்டோமோ அதை முழுமையாக நம்புவோம், நபியுடைய வாக்குறுதிகள் மீது நம்பிக்கை கொள்வோம். நிச்சயமாக அனைத்தும் உண்மையானது நடக்கும் என்ற நம்பிக்கை தேவை. ஈமானிய கோட்பாடு, மறுமை நாள் நம்பிக்கை கோட்பாட்டிலே நாம் உறுதியாக இருப்போம். அந்த மறுமை நாள் எப்பொழுது வரும், இவ்வளவெல்லாம் நடப்பதற்கு பெரும் நாட்கள் வருடங்கள் தேவை என்று நாம் கற்பனை செய்யக்கூடாது. அல்லாஹ் நாடினால் அதையும் வெகு சீக்கிரத்தில் அனைத்தையும் நடத்தி முடிக்கும் ஆற்றல் உள்ளவன். எனவே நாளை மறுநாள், நாளை கியாமத்து நாள் உண்டாகிவிட்டால் நான் அதற்கு தயாரா, அல்லது நான் நாளை மரணித்து விட்டால், அல்லது இந்த கணம் மௌத்தாகிவிட்டால் அதற்கு நான் தயாராக இருக்கிறேனா என்று எங்களை கொஞ்சம் நாம் பார்த்து எமது அமல்களை அதிகரிப்போம், பாவங்களிலிருந்து தூரமாகிக் கொள்வோம், எமது நன்மைகளை கூட்டிக் கொள்வோம், தொழுகைகளை குறைத்தல் காட்டுவோம். ரமலானோடு அமல்களுக்கு பிரியாவிடை சொல்லிவிடாமல் தொடர்ச்சியாக எங்களுடைய தொழுகைகள், ஜமாத்தோடு தொழுது பழகுவோம், ஃபஜ்ருடைய தொழுகை சொல்வோம். என்னென்ன நல்ல அமல்களை செய்வோமோ அந்த அமல்களை தொடர்ச்சியாக செய்வோம். அமல்களின் தீர்வு என்பது, தீர்ச்சை என்பது எம்முடைய மௌத்துதான், அல்லது இந்த உலகத்தின் அழிவுதான் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதித்தவர்களாக வாழ்க்கையை நாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில், ரசூல் விரும்பக்கூடிய விதத்தில் கழிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யாழ நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக, யாழ நாங்கள் செய்த குற்றமுறைகளை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், இதையெல்லாம் நாங்கள் கேட்கிறோம், அதில் முழுமையான நம்பிக்கையை தருவாயாக. யா அல்லாஹ், இந்த வறுமையை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், அந்த வறுமைக்காக ஒவ்வொரு நிமிடமும் தயாராக கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக. அந்த வறுமை நாளிலே நஷ்டவாளிகளாக எங்களை ஆக்கிவிடாத யா அல்லாஹ், வெறும் கையோடு வரக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடாத யா அல்லாஹ், அந்த வறுமையில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆக்கிறியா அல்லாஹ், அந்த வறுமைக்காக ஒவ்வொரு நிமிடமும் தயாராகும் நல்லவர்களின் கூட்டத்தில் எங்களை ஆக்கிறியா அல்லாஹ், எங்களோட மௌத்தை சிறந்த மௌத்தாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். நாம் இந்த இடத்தில் எவ்வாறு அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் யா அல்லாஹ், இவ்வாறு மேலான அந்த ஜன்னத்திலே எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன், ஆமீன். வா ஆகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.